தென்றல் மார்ச் 2012 இதழில் சிறுகதை போட்டியில் வட கரோலினாவிலிருந்து பிரீத்தி சேதுரகநாதன் அவர்கள் எழுதியுள்ள ஒரு நாள் கடவுள் என்னும் கதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஹே மனோ, கூப்பிட்ட குரலில் இருந்த அந்யோன்யம் பீக் அவர் டிராஃபிக்கில் கூட என்னை அறியாமல் திரும்பி பார்க்க செய்தது. பாக்கி பாக்கி, நீயா எப்படி இருக்க? என்னால் நம்பவே முடியல. ஆமாம்ல, தெத்துப்பல் தெரிய அழகாக சிரித்தாள். ஒரு சில நொடிகள் பரஸ்பரம் சிரித்து கொண்டே இருந்தோம். என்னடா ஃப்ளாஷ்பேக் போறியா என்று நக்கலாக கேட்டாள். சரி சரி, இப்படி நீ பேரலல் டிரைவிங் பண்ணா போலீஸ்காரன் என்னை மட்டும் பிடிச்சிருவான். இதை பார்க் பண்ணலாம். மறுபடியும் செத்துப்பல் சிரிப்பு. அருகில் இருந்த ஒரு ஆவின் கடை நிழலோடும் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அதில் அமர்ந்தோம். நான் பேசுகிற நிலையில் இல்லை என்றாலும் அவளின் இந்த பரிச்சயமான முகமலர்ச்சி பழைய நாளுக்கு கொண்டு செல்ல முயன்ற போது அவளே ஆரம்பித்தாள். நிஜமாகவே நான் எதிர்பார்க்கல தெரியுமா? ரியர்வியூல உன் மூஞ்சியை சும்மா தான் பார்த்தேன். இதை எங்கேயோ பார்த்துருக்கமேன்னு வந்தா நீ? ஆச்சரியம் விலகாமல் சொன்னாள். வண்டி ஓட்டுற சாக்கில் இதெல்லாம் பண்றியா நீ? சிஃபோ, எப்படி இருக்க? சரி சொல்லு, சாப்பிட்டியா? எதுக்கு இப்போ அழுது வடிகிற? ஆமா, மகி எப்படி இருக்கா? ஏதாவது ஒன்று கேளு. சற்று யோசித்து விட்டு, சாப்பிட்டியா என்றாள். இன்னும் இல்லை. அப்போ இரு என்று சொல்லி ஸ்கூட்டியிலிருந்து இறங்கி ஆவின் கடை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள். என் பதிலை எதிர்பார்க்காமல். அதுதான் பாக்கி என்கிற பாக்கியலட்சுமி, என் சிநேகிதி. அப்படியே இருக்கிறாள். 5 வருடங்களுக்கு முன்னால் பாக்கியிடம் சொல்லாமல் மகி புது செருப்பு கூட போட மாட்டாள். அதனாலேயே இவளை பார்த்தால் எனக்கு கோபமாக வரும். என் லவ்வுக்கு வில்லியே நீதான் என்று 1000 முறை சொல்லியிருப்பேன். தெத்துப்பல்காரி சிரித்தே மழுப்பு விடுவாள். என் அம்மாவுக்கு பாக்கி என்றால் இஷ்டம். நான் மகியோடு ரகசியமாய் பேசும்போதெல்லாம் என் அம்மா எட்டி பார்த்து, பாக்கிதானடா, எனக்கு தெரியும், கொஞ்சம் கூட நான் பேசுறேனே என்பாள். என்னமோ எதையோ கண்டுபிடித்த சாதனை கண்ணில் மின்ன. சரியா போச்சு, உனக்கு இந்த நினைப்பு வேறையா? இது என்னோட ஃப்ரெண்டு மகி, பேசுறியா? கண்ட கழுதியோட நான் ஏன் பேசணும் என்று வேண்டுமென்றே காதுபட முணுமுணுத்து கொண்டே உள்ளே போய்விடுவாள். இப்படி பாக்கி என்னை, எனக்கு பிடித்தவர்கள் எல்லோரையும் பிடித்து வைத்திருந்தாள். நம் ஊரில் சிநேகிதம் விட்டு போக காரணமாயில்லை. அப்படித்தான் பாக்கி தினசரி வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு மழைவிட்ட நாளில் நான் அசைபோடும் ஞாபகங்களில் ஒன்றாக சேர்ந்து விட்டாள். இப்போது நான் மீண்டும் பார்க்கிறேன். ஹலோ, என்ன நீ கொஞ்சம் கேப் கிடைச்சா ஃப்ளாஷ்பேக் போயிடுற? சட்டென்று முன்னின்று கொண்டிருந்தாள். நீ இன்னும் மாறவே இல்லை பாக்கி, மெலிதாக சிரித்தாள். சரி இப்போ சொல்லு, எப்படி இருக்க? இருக்கேன். மகி எப்படி இருக்கா? இருக்கா. கல்யாணம் ஆயிடுச்சா? யாருக்கு? எனக்கா? மகிக்கா? மகிக்கு ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஆகலை. பலமாக சிரித்தாள். நீங்கள் யாரிடமாவது, அதுவும் உங்கள் நெருங்கின தோழியிடம் இப்படி ஒன்றை சொல்லும்போது அவள் சிரித்தாள் எப்படி இருக்கும்? எனக்கு கோபம் சுள்ளென்று வந்தது. முறைத்தேன். இப்போ எதுக்கு மறக்கிற? மறைத்து கொண்டே இருந்தேன். இப்போ நான், மனோ என்னாச்சு, எப்படி நடந்துச்சு? ரெண்டு பேரும் எவ்வளோ சின்சியரா இருந்தீங்க? இன்னும் டயலாக் சொல்லணுமா? நான் மிகப்பெரிய இழப்பு என்று இதனால் வரை மருகிக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை மிகச் சாதாரணமாய் பாக்கி அரசுவதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. வெறித்து பார்த்தேன். சரி, மகி இல்லை, இப்போ என்ன, அதனால நீ இன்விசிபிள் ஆயிட்டியா? இல்லைல்ல, லைஃப் இஸ் நார்மல். நீ அதை விட, வேற ஏதாவது பேசு. மாட்டேன், நான் அதைத்தான் பேசுவேன். ஒரு சின்ன விஷயம் இதுக்கு போய். எனக்கு இது சின்ன விஷயம் இல்லை பாக்கி. சரி, பெரிய விஷயமாகவே இருக்கட்டும். நடந்தது எதையும் உன்னால் இப்போ மாற்ற முடியுமா? முடியுமா? முடியாது. அப்போ ஃப்ரீயா விடு, இதெல்லாம் நம் கண்ட்ரோல்ல இல்லை. பேய் மொழி முழிக்காத, சாப்பிடு. அதட்டினாள். ஏதோ பேச ஆரம்பித்தாள். ஏதேதோ எனக்கு எதுவும் காதில் விழவில்லை. ஆனால் ஆளில்லா நிழற்குடையில் அமர்ந்து பிடித்த புத்தகம் படிப்பதைப் போல் மனதுக்கு இதமாக இருந்தது இந்த நொடி. அவள் என் அருகில் இருப்பதும் தான். என்னை அறியாமல் கண்ணீர் வந்துவிட சட்டென்று கைகளால் மறைக்கப் போன போது அதுவரை வேறே எங்கோ பார்த்து கொண்டிருந்தவள் சரியாக என்னை பார்த்து விட்டாள். என்னால் முடியவில்லை, உடைந்து விட்டேன். மனோ லூசு, அழறப்பாரு, இவ்வளோ நாள் வெயிட் பண்ண, இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணுன்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு போனவன் 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து 1 வருஷத்துல எதுவும் மாறாது மனோன்னு ஏதேதோ காரணம் சொல்லி கல்யாண பத்திரிகையை வச்சுட்டு போயிட்டா. அந்த 1 வருஷத்துல நீ என்ன பண்ண? 1 மண்ணும் பண்ணல என்று சொல்லிக்கொண்டே என் விசிட்டிங் கார்டு கொடுத்தேன். ஸ்மால் ஸ்கேல் தான், நான் நம்ம நந்து இல்லை எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சோம். அதுலேயும் எதுவும் பெருசா ப்ராஃபிட் இல்லை. 1 வருஷத்துல பெரிய விஷயம்டா, அதுவும் நம்ம பசங்கன்னு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. இன்னும் 2 கார்டு கொடு, என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்குறேன் என்று வாங்கினாள். எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு இந்த டென்ஷன்ல. அவளை பார்க்கணும்னு இருந்தா அதோ அந்த தெருமுனையில கூட வச்சு பார்ப்பேன். ஆனா பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டா இருக்கணும், இல்லைன்னா அவ எடுத்த முடிவு சரியாகிவிடும். நிறுத்தாத பாக்கி பேசிட்டே இரு. ஒரு மென்மையான பொண்ணு. சரி, இப்போ எங்கே போயிட்டு இருக்கே? ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா கிளையண்ட் ஒருத்தனை பார்த்துட்டு வரேன், அதுவும் அம்பேல். நீ ஒரி பண்ணிக்காத. இல்லை பாக்கி, இது முக்கியம். கிளையண்ட் இப்படி காலு வாருவார்னு நினைக்கவே இல்லை. சில சமயம் ரொம்ப தனியாக இருக்கேன், என்னை சுற்றி யாருமே இல்லையோன்னு தோணுது. தலை கவிழ்ந்து கொண்டேன். தனியாக இருக்கியா? யார் சொன்னா? இதை பாரு, உன் மேலே ஒரு பூச்சி என்று என் சட்டைப்பை மேலே ஒட்டி கொண்டு எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பூச்சியை காட்டினாள். இங்கே பாரு மனோ, இந்த கிளையண்ட் மஹி இதெல்லாம் நீ கிழிச்சு போட்ட தேதி. முடிஞ்சு போச்சுன்னு கசக்கு எரிஞ்சதை திருப்பி எடுத்து பார்க்குற அளவுக்கு நீ என்ன வேலை வெட்டி இல்லாதவனா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. மறுபடியும் சடச்சட என்று பேச ஆரம்பித்தாள். இதுவரை என் வீட்டு கண்ணாடி காட்டாத என் பிம்பத்தை அவளின் தீர்க்கமான கண்கள் அப்பட்டமாய் காட்டிக் கொண்டிருந்தன. எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. சின்ன வயதில் அம்மா என்னை விடுமா, விளையாட போகணும், வெளியில் பாரு எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க என்று முனக ஆரம்பிக்கும் போது சட்டென்று நடுமண்டையில் வலிக்காமல் ஒரு கொட்டு கொட்டி, முதல்ல ஹோம்ஒர்க் முடி, உன்னை எப்போ விளையாட விடணும்னு எனக்கு தெரியும் என்று என் அம்மா சொல்வது போல் இருந்தது. கடவுள் சல்வாரில் தோன்றுவார் என்று நான் நம்பியது அன்றிலிருந்துதான். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.